الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد سورة الماعون இந்த சூரா பற்றி கடந்த சில வாரங்களாக நாங்கள் படித்து வரோம். இந்த சூராவின் நியாயமான பகுதிகளை முடிச்சிட்டோம். இறுதியாக நாங்கள் அல்லதீனஹும் அம்சலாத்திஹிம் சாஹூன் அல்லதீனஹும் யுராவூன் என்ற ஆயத்துக்கு இரண்டு வாரங்களாக கடைசியாக நாங்கள் படித்துக் கொண்டிருந்தோம். விளக்கம் அல்லதீனஹும் யுராவூன் என்பதிலே அல்லாஹு தஆலா அந்த தொழுகையாளிகளை பற்றி சொல்லி வைத்திருக்கிறான். அந்த தொழுகையாளிகள் காட்டுகிறார்கள் என்று அல்லாஹ் சொல்வதை பற்றி படித்தோம். இந்த யுராவுன் என்பது காட்டுவது என்பது ரியா, அல்லாஹுக்காக வேண்டி செய்யப்படக்கூடிய அமல்களை இபாதத்துகளை அல்லாஹ் அல்லாத, அதாவது விசேஷமாக சொல்வதாயிருந்தால் மனிதர்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காக வேண்டி காட்டுவதற்கு பெயர் அல்லது வரைவிலக்கணமாக நாங்கள் ரியாவுக்கு வரைவிலக்கணமாக சொன்னோம். இந்த ரியா என்றால் என்ன, ரியாவின் வகைகள், ரியாவின் பாரதூரங்கள், ரியாவினால் ஏற்படக்கூடிய இம்மையில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள், மறுமையில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள், அல்லாஹ் ரியா செய்வதற்கு சித்தப்படுத்தியுள்ள தண்டனைகள், இதை பற்றி படித்ததோடு அமல் ஒன்றில் ரியா ஆரம்பத்திலே இருந்திருந்தால் என்ன, இதை நடுவில் வந்தால் என்ன என்பதை பற்றி படித்தோம். அடுத்தது ஒரு மனிதர் அமல் ஒன்றை எதனை அடுத்தவருக்கு காட்டித்தான் செய்ய வேண்டும் என்று இருக்குது, அது பரவான வணக்கங்கள், அது அடுத்தவர்களுடைய கண்ணுக்கு மறைத்து கொண்டு செய்வது சாத்தியமற்றதாக இருக்கும், தொழுகை போன்ற வணக்கங்கள், இப்படியான அமல்கள். இன்னும் சிலது அது மறைமுகமாகவும் செய்யலாம், காட்டிக்கொண்டும் செய்யலாம். அவை பற்றிய விளக்கம், இதை பற்றி நாங்கள் கடந்த வாரத்துக்கு முந்தைய வாரம் முடித்தோம். சென்ற வாரம் தவிர்க்க முடியாத சில காரணங்களினால் வகுப்பு நடைபெறவில்லை. இந்த வாரம் நாங்கள் சென்ற வாரத்துக்கு முந்தைய வாரம் சொன்னது போல ரியாவை ஏற்படுத்துகின்ற முக்கிய காரணிகள், ஏன் ரியா ஏற்படுகிறது, ஒரு மனிதன் ஏன் தனது நல் அமல்களை அல்லாஹ்வுக்காக வேண்டி தூய எண்ணத்தோடு வைத்துக் கொள்ள வேண்டிய அவன் ஏன் பிறருக்காக காட்டுவதற்கு அவன் முனைகிறான், ரியாவை ஏற்படுத்தக்கூடிய உண்டு பண்ணக்கூடிய காரணிகள் என்ன என்பதை பற்றியும், ரியாவிலிருந்து விடுபடுவதற்கு அல்லது ரியா தன்னை பீடிக்காமல் அதிலிருந்து தவிர்ந்து கொள்வதற்கான வழிகளையும் முதலாவது இப்ப நாங்கள் படிப்போம். ரியாவை ஏற்படுத்தக்கூடிய காரணிகள், முதலாவது ரியாவை ஏற்படுத்தக்கூடிய காரணிகள், முதலாவது காரணி இஹ்லாஸின் முக்கியத்துவத்தை பற்றி அறிவின்மை. ஒரு அமல் ரியாவுக்கு எதிர்மறையானது இஹ்லாஸ் என்று படித்தோம். இஹ்லாஸின் அவசியம் என்ன என்பது எங்களுக்கு தெரியும். அல்லாஹ்வுக்காக வேண்டியே ஒரு அமல் அமைய வேண்டும் என்ற இஹ்லாஸின் அவசியம், முக்கியத்துவம், கட்டாயம் என்ன என்பது தெரியாததும் இதற்கு ஒரு காரணம் தான். அப்படியான அறிவு ஒரு மனிதனுக்கு இருந்தால் இஹ்லாசுக்கு மாற்றமாக ரியா தன்னிடத்தில் வரும், இஹ்லாசை கட்டாயம் கடைபிடித்தால்தான் நான் செய்யக்கூடிய அமல் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படும் என்ற அறிவு அவனுக்கு இருந்தால் ரியாவிலிருந்து அவன் தப்பிக்கொள்வான். எனவே அந்த அறிவு இல்லாததனால் ரியாவில் விழுந்து விடுகிறான். எனவே இஹ்லாஸை பற்றி, இஹ்லாஸின் முக்கியத்துவம் பற்றிய அறிவு இன்மை. இரண்டாவது காரணம் ரியாவின் ஆபத்து பற்றிய அறிவின்மை. முதல் காரணம் இஹ்லாஸின் முக்கியத்துவம் பற்றிய அவசியம் பற்றிய அறிவின்மை, இரண்டாவது காரணம் ரியாவின் ஆபத்து பற்றிய அறிவின்மை. ரியா எவ்வளவு பொல்லாதது, அமல்களை பாதிக்கக்கூடியது, அல்லாஹ் எவருக்காக நாம் அதனை செய்யுமோ அவரிடத்திலே கூலி கட்டுங்கள் என்று விட்டுடுவான், இம்மையிலும் எம்மை தடைகுனிய செய்வான், மறுமையிலும் தடைகுனிய செய்வான். ரியா உடையவர்களை கொண்டுதான் நரகம் ஆரம்பிக்கப்படுகிறது, நரகத்தின் தண்டனை ஆரம்பிக்கப்படுகிறது என்றெல்லாம் வரக்கூடிய கடும் எச்சரிக்கைகள், ரியாவின் பாரதூரமான விளைவுகள், தண்டனைகளை பற்றி அறிவும் இல்லாமல், இதுவும் ஒரு காரணம் ரியா ஏற்படுவதற்கு. மூன்றாவது ஒரு காரணம், மதிப்பு விரும்பல். எங்களுக்கு மதிப்பு தெரியும், ஒரு உலகத்தில் ஒரு மனிதனுக்கு ஏற்படக்கூடிய பயங்கரமான உல நோய்களில் ஒன்றுதான் மதிப்பு விரும்புகிறது. பேரும் புகழும் தனக்கு ஒன்றை செய்வதன் மூலம் கிடைக்க வேண்டும். நல் அமல் ஒன்றை செய்வதன் மூலம் அவன் அதில் என்ன செய்யறான், மாட்டிக்கொள்றான். ரியா அவனுக்கு வருவதற்கு மதிப்பை விரும்பும் பண்பு காரணமாக இருக்குது. எடுத்ததற்கெல்லாம் தனக்கு பெயர் வேணும், புகழ் வேணும், மனிதர்கள் தன்னை பற்றி பிரசாகிக்க வேண்டும், மனிதர்களிடம் என்ற பெயரும் புகழும் அடிபட வேண்டும், இவர் இப்படி செய்தார், இப்படி வாழ்கிறார், இப்படி பால் செய்கிறார், இப்படி நல்ல காரியங்கள் செய்கிறார் என்ற இப்படி அவரை பற்றிய புகழும் இதுவும் இருக்கணும், மக்கள் மத்தியில் ஒரு நல் மதிப்பு இருக்க வேண்டும் என்று அவர் என்ன செய்கிறார், விரும்புகிறார் என்றால் அவர் செய்யும் வேலைகள் எல்லாம் என்ன வந்து நிற்கும், ரியா வந்து நிற்கும். எனவே மூன்றாவது ஒரு காரணம், அதாவது இதை விரும்புறது, மதிப்பை விரும்புதல், மதிப்பு ரெஸ்பெக்ட் வந்து அவருக்கு இருக்கணும் என்று எதிர்பார்க்கிறது. இது பயங்கரமானது, ரெஸ்பெக்ட் எதிர்பார்க்கிறதுக்குதே இது பயங்கரமானது. எல்லோரும் இதுல இருந்து தப்பிக்கொள்வது ரொம்ப கஷ்டம், மிகவும் முயற்சி செய்யணும், மிகவும் முயற்சி செய்யணும். அப்பதான் அல்லாஹு தஆலா விடத்தில் இதுக்கு துஆ செய்யணும், அல்லாஹு தஆலா என்ன செய்வானுங்கிறது. ஏன்னால் உலகத்தில் இதெல்லாம் விரும்புறது அவருடைய தீனை அழைத்துவிடும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னான். அதாவது ஒரு மனிதன் இந்த பதவியை விரும்புறது, பட்டத்தை விரும்புறது, மதிப்பை விரும்புறது, சிறப்பை விரும்புவது மனிதனின் தீன், அவனிடத்தில் இருக்கக்கூடிய மார்க்கம், மார்க்கப்பற்று, அவனுடைய மார்க்கம் சார்ந்த செயல்கள் நடவடிக்கைகள் எல்லாமே அழிந்து போவதற்கு காரணமாக இருக்கும். ஒரு தடவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொன்னாங்க, மனிதனின் செல்வ மேலும் சிறப்பு ஆசை, மனிதனின் செல்வம் மற்றும் சிறப்பு ஆசை அவனின் தீனை பால்படுத்துவதை விட, மனிதனின் செல்வம் மற்றும் சிறப்பு ஆசை அவனின் தீனை, அவனின் மார்க்கத்தை பால்படுத்துவதை விட ஒரு மந்தையில் விடப்பட்ட பசிபிடித்த இரண்டு ஓநாய்கள், அந்த மந்தையை பால்படுத்துவதாக இல்லை. வார்த்தைக்கு வார்த்தை மொழி பெயர்த்திருக்கிறோம். அதாவது திரும்பவும் சொல்றேன், மனிதனின் செல்வம் மற்றும் சிறப்பு ஆசை அவனின் தீனை பால்படுத்துவதை விட அல்லது பால்படுத்துவதை காட்டிலும் ஒரு மந்தையில் விடப்பட்ட இரண்டு பசிபிடித்த ஓநாய்கள் மந்தையை பால்படுத்துவதாக இல்லை. அதாவது மந்தை கூட்டம் ஒன்றுல ரெண்டு அல்லது ஒரு ஓநாய் பேசி சேர்ந்துட்டு, ஒரு ஓநாய் போனாலே போதும், அந்த ஆடுகளையோ இருக்கக்கூடியவற்றை என்ன செய்யும், முடிச்சிடும். ரெண்டு ஓநாய்கள் போயிட்டு இருக்கு, அதிலும் எப்படியான ஓநாய்கள், பசிபிடித்த ரெண்டு ஓநாய்கள் போய் என்ன நடக்கும், அதை விடவும் மோசமானது என்ன, மனிதன் செல்வத்துக்கும் சிறப்புக்கும் ஆசைப்படுறது. தன்னை பற்றி ஒரு சிறப்பு இருக்கணும் எல்லா இடத்திலையும், தன்னை பற்றி மக்கள் பேசிக் கொண்டிருக்கணும், தனக்கென ஒரு சிறப்பு இருக்கணும் என்று விரும்புவது, செல்வத்தை விரும்புவதும் சிறப்பை விரும்புவது, இந்த ரெண்டையும் அவன் விரும்புவது அல்லது ரெண்டில் ஒன்றை விரும்புவது அவனிடத்தில் இருக்கக்கூடிய மார்க்கத்தை துவம்சம் செய்கிறது, அழித்து விடுகிறது, பால்படுத்துகிறது என்றால் அவருடைய அமல் மார்க்கம் சார்ந்த எல்லா கிரியைகளும் என்ன செய்யும், அடிபட்டு போயிடும். ரெண்டும் அழிவைத்தான் ஏற்படுத்துது, மந்தையில போன ஓனாயும் அழிவை ஏற்படுத்துது,
மனிதனிடத்தில் இதயத்தில் இருக்கக்கூடிய செல்வம் மற்றும் சிறப்பு ஆசையும் அறிவைத்தான் ஏற்படுத்துது. ஆனால் மனிதனுடைய செல்வ மற்றும் சிறப்பு ஆசை ஏற்படுத்தக்கூடிய அழிவை விடவும் குறைவானதாகத்தான் இருக்கும் ஓனா ஏற்படுத்தக்கூடிய மந்தைக்கு ஏற்படுத்தக்கூடிய அழிவு. மந்தையை அழித்து முடிச்சிடும், அதை விடவும் மோசமானதாக இருக்கும் அவனுடைய ஆசை ஏற்படுத்தக்கூடிய அழிவு. அப்போ மனிதனுடைய தீன் ஓனாய் பாய்ந்த மந்தைக்கு ஒப்பிடப்பட்டுள்ளது. மந்தைக்கு ஒப்பிடப்பட்டுள்ளதே இது தீன். ஒரு மனிதனிடம் இருக்கக்கூடிய மார்க்கம் மந்தைக்கு இடத்தில் ஒப்பிடப்பட்டுள்ளது. மனிதனிடம் இருக்கக்கூடிய செல்வம் மற்றும் சிறப்பு மீதான ஆசை ஓனாய்க்கு ஒப்பிடப்பட்டுள்ளது. ரெண்டு ஓனாய் என்று சொல்லப்பட்டிருப்பது காரணம், ஒன்று செல்வத்தின் மீது ஆசை, மற்றது சிறப்பு. அப்ப ரெண்டு ஆசை இருக்குது, எனவே ரெண்டு ஓனாய் என்று சொல்லப்பட்டிருக்கலாம். ரெண்டு ஓனாய்களுக்கு செல்வ ஆசையும் சிறப்பாசையும் ஒப்பிடப்பட்டிருக்கிறது. அதுவும் பாதிப்பு துவம்சம் செய்யும், இதுவும் பாதிப்பு துவம்சம் செய்யும். ஆனால் மனிதன் ஆசை கொண்டிருக்கக்கூடிய மனிதனுடைய ஆசை ஏற்படுத்தக்கூடிய துவம்சத்தை விட இது குறைவாகத்தான் இருக்கு, இது கூடுதலாக ஏற்படுத்தும். ஆகவேதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஹஜ்ரத் கஅப் இப்னு மாலிக், கஅப் இப்னு மாலிக் ரழியல்லாஹு அன்ஹு இதை அறிவிக்கிறாங்க. திருமீதியில சுனன் திருமீதியில் பதிவாக இருக்குது. இது பயங்கரமானது தான். எனவேதான் இந்த பத அந்த அதாவது மதிப்பு மதிப்பை விரும்புவது கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கு. இதய நோய்கள் பல, மிகவும் மோசமான இதயத்து நோய்கள்ல ஒன்றுதான் மதிப்பை விரும்புவது. இவன் சிறப்பு விரும்புகிறான் என்றால் மதிப்பை விரும்புகிறான். செல்வத்தை விரும்புவது போல ஆபத்தான ஒன்றுதான் மதிப்பை விரும்புவது, சிறப்பை விரும்புவது. இந்த ஹதீஸ்ல தடை செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு மனிதன் எப்பொழுதும் சாதாரண ஒருவனாக இருக்க வேண்டும். தனக்கு அந்த சிறப்பு இந்த சிறப்பு அந்த மதிப்பு இந்த மதிப்பு அந்த பேர் இந்த புகழ் எல்லாம் எனக்கு வரக்கூடாது, அதுக்கு ஆசைப்படக்கூடாது என்று வாழ்வதுதான். எப்படி மாதுபுனு ஜபல் ரதியல்லாஹு அன்ஹு சொன்னாங்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னதை நான் கேட்டேன், மறைந்திருக்கக்கூடிய நல்லவர்களான மறைந்திருக்கக்கூடிய பயந்து நடக்கக்கூடிய மறைந்திருக்கக்கூடிய நல்லவர்களை நிச்சயமாக அல்லாஹ் விரும்புகிறான். அவர்கள் எப்படியானவர்கள், வெளியே இருந்தால் தேடப்பட மாட்டார்கள், உள்ளே இருந்தால் அழைக்கப்படவோ அறியப்படவோ மாட்டார்கள் என்று வருவது இவங்க யார், இவங்க தங்களை இனம் காட்டிக்கொள்ளாம இருப்பவர்கள், தங்களுக்கு இப்படியான பேரும் புகழும் வரணும் என்று எதிர்பார்க்காத மக்கள் என்று குறிக்கப்படுறது தான். இன்னும் ஒரு கட்டத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொன்னாங்க, கந்தலான இரண்டு ஆடைகள், கந்தலான இரண்டு ஆடைகள் உடைய தலைவிரி கோலமான தூசு படிந்த எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். அவர்கள் பொருட்படுத்தப்படுவது கிடையாது. திரும்பியும் சொல்றேன், கந்தலான இரண்டு ஆடைகள் உள்ள தலைவிரி கோலமான தூசு படிந்த எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். அவர்கள் கணக்கெடுக்கப்படுவது கிடையாது. அவர் அல்லாஹ்வின் மீது சத்தியம் செய்தால் அல்லாஹ் அதனை நிறைவேற்றி வைப்பான். அவர் அல்லாஹ்வின் மீது சத்தியம் செய்தால் அல்லாஹ் அதனை நிறைவேற்றி வைப்பான். பரா இப்னு மாலிக் அவர்களை சேர்ந்தவர், பரா இப்னு மாலிக் அவர்களை சேர்ந்தவர் ஆவார் ரழியல்லாஹு அன்ஹு. இந்த ஹதீஸ் அறிவிக்கிறது அனஸ் ரழியல்லாஹு அன்ஹு, சுனன் திருமிதியில் இருக்குது. கந்தலான இரண்டு ஆடைகள் உள்ள கந்தல் தான் இட்டு போன, அதாவது ஆடைனி இட்டு போயிருக்கு, பாவிக்க இயலாது. இரண்டு ஆடைகள்ல ஒரு மனிதன் ஆக கூடுதலாக ஒரு உடம்ப மறைக்கிறதா இருந்த மேலொன்று கீழொன்றுமாக இரண்டு ஆடைகள் உள்ளண்ட இரண்டு ஆடைகள் அணிந்திருக்கிறார். அது சந்தலா இருக்குது. தலையை ஒழுங்கா வாண்டும் இல்லை, முடிச்சிவி இல்லை, மேனையில புழுதி படிந்திருக்குது. அவர் இவரை பார்த்தா என்ன ஒரு மிஸ்கின் கோலத்தில் இருக்கிறான்னு எங்களுடைய சாதாரண வழக்கில் சொல்லுவோம். அவர்களை யாரும் கணக்கெடுக்கவும் மாட்டான், கணக்கெடுக்கப்படாத அவர்கள் இப்படி எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றான். ஆனால் அந்த மனிதர் அல்லாஹுவை வைத்து சத்தியம் செய்தால் அல்லாஹ் அதனை நிறைவேற்றுவான். அதற்கு விளக்கம் என்று கேட்டால், அவர் அல்லாஹுவிடத்தில் ஒன்றை கேட்டால் அல்லாஹ் என்ன செய்வான், அதை கொடுப்பான், நிறைவேற்றி கொடுப்பான். அதனால் அது விளக்கம். அல்லாஹுவை வைத்து சத்தியம் செய்து அவர் சொன்னால் அல்லாஹ் அதனை என்ன செய்வான், அவர் அல்லாஹுவிடத்தில் நிச்சயமாக ஒன்றை கேட்டால் அல்லாஹ் நிச்சயமாக அதனை நிறைவேற்றி கொடுப்பான். துவா அங்கீகரிக்கப்பட்ட ஒருவர் பரா இப்னு மாலிக் அவர்களில் ஒருவர் என்றார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். விளங்குது என்னன்னு? அது ஒரு சஹாபி. பரா இப்னு மாலிக் ரழியல்லாஹு அன் ஒரு சஹாபி. அவர்களுடைய அமைப்பு இப்படித்தான் இருந்துச்சு. இவர் மட்டுமல்ல, இன்னும் பல பேர் இப்படி இருந்திருக்கலாம், உம்மத்தில் பல பேர் இப்படி தோன்றலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்றாப்போ கண்ட ஒருவரையும் என்ன செஞ்சாங்க, சொன்னாங்க. அது பரா இப்னு மாலிக் ரழியல்லாஹு அன்ஹு கிடைத்த ஒரு சிறப்பும் தான். அதனால தான் வருவதா, பரா இப்னு மாலிக் ரழியல்லாஹு அன்ஹு ஒரு யுத்தத்தில் இருக்கும் போது முஸ்லீம்கள் சொன்னாங்க, நீங்க அல்லாஹுவிடத்தில் துவா செய்யுங்க, எங்களுக்கு வெற்றி கிடைக்க. ஏனென்றால் நீங்கள் அல்லாஹுவிடத்தில் கேட்டால் என்ன நடக்கும்? அப்ப துவா செஞ்சாங்க, யா அல்லாஹ், எதிரிகளின் தோள்களை எமக்கு தருவாயாக, எதிரிகளின் தோள்களை நமக்கு தருவாயாக. அதாவது நாங்க என்ன செய்யணுமா உங்கள அல்லாஹத்தில் அந்த யுத்தத்தில் முஸ்லீம்களுக்கு என்ன செஞ்சான், அந்த வெற்றியை, எதிர்பார்க்கப்பட்ட வெற்றியை அவங்க கேட்ட துவாவின் படி அல்லாஹ் கொடுத்தான். பரா இப்னு மாலிக், அனஸ் இப்னு மாலிக் ரழியல்லாஹு அன்ஹு இருக்கிறாங்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஊழியம் செய்த சஹாபி அனஸ் இப்னு மாலிக் ரழியல்லாஹு, அவங்களோட சகோதரர் தான். ஆனால் தந்தை ஒன்றிய சகோதரர், தாய் வேற ரெண்டு பேருக்கு. அனஸ் இப்னு மாலிக் ரழியல்லாஹு அன்ஹு, பரா இப்னு மாலிக் ரழியல்லாஹு அன்ஹு, மாலிக் ரெண்டு உண்டு. வாப்பாட பேர் மாலிக், ஒரே ஆள் உங்களுக்கு தெரியும். மாலிக் இப்னு நவ்ர் ரழியல்லாஹு அன்ஹு, சரி. பரா ரழியல்லாஹு அன்ஹு வந்து சஹ்மா என்ற பெண்ணுக்கு பிறந்தவங்க. சஹ்மா என்ற பெண், சஹ்மா இவங்க உங்களுக்கு தெரியும் சொல்லி தந்திருக்கிறேன். உம்மு சுலைம் ரழியல்லாஹு அன்ஹு, சஹ்மா சஹ்மா ரழியல்லாஹு அன்ஹு, மாலிக் ரழியல்லாஹு அன்ஹு இருவருக்கும் கிடைத்தவங்க தான் பரா. உம்மு சுலைம் ரழியல்லாஹு அன்ஹு, மாலிக் ரழியல்லாஹு அன்ஹு இருவருக்கும் கிடைத்தவங்க தான் ஹஜ்ரத் அனஸ் ரழியல்லாஹு அன்ஹு. இதுல பரா இப்னு மாலிக் அவர்களை சேர்ந்தவர் என்று சொல்வது ஹஜ்ரத் அனஸ் ரழியல்லாஹு அன்ஹுடைய சகோதரர். இந்த இடத்துல இந்த ஹதீஸ்ல எமக்கு கிடைக்கக்கூடிய விளக்கம் என்னென்றால், சாதாரணமான ஒரு வாழ்க்கை உலகத்தில் புகழ் பேர் எதிர்பார்க்காமல் சாதாரண ஒரு சர்வ சாதாரண வாழ்க்கை அமைத்துக் கொள்பவர்கள், அல்லாஹு தஆலாவிடத்தில் துவா அங்கீகரிக்கப்பட்ட ஆட்கள், சாதாரண வாழ்க்கையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மக்களுக்கு என்ன செய்றாங்க, கண்டுபிடித்து தான் சொல்றாங்க. அவர்களில் ஒருவர் தான் யார், பரா இப்னு மாலிக் ரழியல்லாஹு அன்ஹு. ஆகவே ரியாவை உண்டு பண்ணக்கூடிய காரணிகளுள் ஒன்று மதிப்பை விரும்புதல். மதிப்பை விரும்பாமல் வாழ்வது ஒரு முக்கியமான பண்பு. அதனுடைய உச்சகட்டம் தான் தன்னை பற்றி எவரும் அழைத்துக் கொள்ளாத அளவுக்கு என்ன செய்வார்கள் சில பேர், சாதாரணமாக மிகவும் எளிய தோற்றத்தில் இருப்பார்கள். அப்படியானவர்களுடைய அந்தஸ்து அல்லாஹ்வுடைய என்ன செய்வான், அவர்களுடைய துவாவை ஏற்றுக்கொள்வான். அல்லாஹுடைய பெயரை சொல்லி ஏதாவது சத்தியம் ஒன்று செய்திருந்தால் அந்த சத்தியத்தை அவர்கள் நிறைவேற்றுவதற்கு அல்லாஹ்வுடைய என்ன செய்வான், உதவி செய்வான். ரெண்டு விளக்கமும் இருக்கு. ஆகவே மூன்றாவது காரணியை
நாங்கள் படித்தோம்.
என்ன இது இருக்கிற ஜாஹ், ஜாஹன்றால் மதிப்பு, மதிப்பு வந்து விரும்புவது வந்து பயங்கரம். அதனால தான் உலகத்தில் உள்ள சண்டை சச்சரவு ஏற்றிக்கு போட்டியாக ஒவ்வொரு மனிதன் நடக்கிறது, கொலை கொள்ளை எல்லாத்தினுடைய பிரதான காரணங்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் சிலவற்றில் தான் போய் சேரும். அதில் ஒன்று தான் என்ன, மதிப்பை விரும்பி மனிதன் செய்யப்படுறது. அதனால தான் இந்த பிரச்சனைகள் அது காரணமாக இருக்கு. உலகத்தில் ரெண்டு மனிதர்களுடைய பார்வையில் முக்கியம், உலகத்தில் மனிதர்களுடைய பார்வையில் ரெண்டு முக்கியமாக இருக்குது. ஒன்று செல்வம், மற்றது மதிப்பு. செல்வம் மதிப்பு, மனிதன் ரெண்டுக்காக வேண்டியும் எதையும் செய்து கொண்டு தான் இருக்கிறான். நான் செல்வத்தை இயன்ற அளவு திரட்டணும், அதே போல சமூகத்தில் எனக்கு இயன்ற அளவு மதிப்பையும் திரட்டணும். செல்வத்தை திரட்டுவது என்பது பொருட்களை தன்வயப்படுத்தல். செல்வத்தை திரட்டுதல் என்பது பொருட்களை தனக்கு சொந்தமாக ஆக்கிக் கொள்ளுதல். மதிப்பை தேடுவது திரட்டுவது என்பது இதயங்களை தனக்கு வயப்படுத்திக் கொள்ளல். ரெண்டு வித்தியாசம் இருக்கான். மனிதர்களுடைய இதயங்கள்ல நான் வாழணும், மனிதர்கள் என்ன என்ன செய்யணும், ஏற்றுக்கொள்ளணும், மனிதர்களுடைய இதயங்கள்ல என்னை பற்றிய ஒரு பேரும் புகழும் பதிந்து இருக்கணும். எனவே உலகத்தில் மனிதன் தேடுவது, கஷ்டப்பட்டு தேடுவது ரெண்டு, ஒன்று செல்வம், மற்றது மதிப்பு. செல்வம் மதிப்பு, செல்வம் தேடுவது என்றால் பொருள்களை திரவியங்களை சொந்தமாக ஆக்கிக் கொள்வதற்கான முயற்சி. மதிப்பை தேடுவதென்றால் இதயங்களை, மனிதர்களின் இதயங்களை தேடிக்கொள்வதற்கான முயற்சி. ரெண்டும் தேடல்தான், ஒன்று பொருள்களை தன்வயப்படுத்திக் கொள்ளும் தேட்டம், மற்றது இதயங்களை தன்வயப்படுத்திக் கொள்ளும் தேட்டம். ரெண்டும் தேடுதல் தான், ஆனால் தேடப்படுவது தான் வித்தியாசம். ரெண்டும் தன்வயப்படுத்திக் கொள்ளும் முயற்சி தான். இது ரெண்டும் ஆபத்தானது. செல்வத்தை இப்படி தேடுவதும் ஆபத்து ஆசையோடு, இதயங்களை இப்படி தேடுவதும் ஆபத்து. தனக்கு பேர் புகழ் இருக்க வேண்டும் அந்த இதயங்கள் என்பது. எனவேதான் இதெல்லாம் மிச்சம் எச்சரிக்கப்பட்டு வந்திருக்கிறது. மனிதர்கள் யாரும் இதுக்கெல்லாம் போய் தேடி கஷ்டப்பட்டு தனக்கு புகழும் பேரும் தானாக, நாங்கள் சென்ற வாரத்துக்கு முந்தைய வாரம் படித்தோம், வருகிறது. அவர் கூடுமான அளவு எங்கே இருக்கிறார், மறைந்திருக்க மறைத்து செயல்பட பார்க்கிறார். அல்லாஹால அது வேறு, அவருடைய இதயம் அல்லாஹோட தொடர்பு பட்டிருக்கும் காலமெல்லாம் ரெண்டு கூலிகள் அல்லாஹ் அவனுக்கு கொடுப்பான். ஒன்று மறைவாக செய்ததற்குரிய கூலி, மற்றது பகிரங்கமாக ஆனதுனால் அதற்கும் அவருக்கு கூலி. அதனை அவரிடமிருந்து பார்த்து பிறர் பின்பற்றி செயல்படுவார்கள் என்ற காரணத்தினால். ஆகவே மூன்றாவது காரணி, ரியாவை ஏற்படுத்தக்கூடிய மூன்றாவது காரணி பயங்கரமானது, மதிப்பை விரும்புவது. நாலாவது காரணியாக, ரியாவை உண்டு பண்ணக்கூடிய நாலாவது காரணியாக, மனிதர்களின் கைகளில் உள்ளதை ஆசை வைத்தல். மனிதர்களின் கைகளில் உள்ளதை ஆசை வைத்தல் மூன்றாவது ரியாவை உண்டு பண்ணக்கூடிய மூன்றாவது காரணி. நாலாவது காரணி மனிதர்களின் கையில் உள்ளதை ஆசை வைத்தல். நான் இதை செய்தால் எனக்கு இது கிடைக்கும். நல்ல அமல் ஒன்று அல்லாஹ்வுக்காக வேண்டி செய்யப்பட்டிருந்தால் அல்லாஹ் அதுக்கு கூலி கொடுப்பான். இதை இவர் என்ன செய்கிறார் என்றால், யாருக்கோ எவருக்காக வேண்டியோ செய்கிறார். அதனை செய்வதனால் அவரிடமிருந்து தனக்கு நாலு பணம் கிடைக்கும் என்று எதிர்பார்ப்போம், அல்லது ஏதோ ஒரு பொருள் கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்பு. இப்படியும் செய்யலாம், ஒரு நல்ல சேவையை செய்கிறது, அதன் மூலமாக எனக்கு 5-10 ரூபாய் கிடைக்கும் என்ற ஒரு நப்பாசையில செய்கிறது தான், ஒரு ஆசை. அல்லாஹால சில வேலை அதன் மூலமாக அவருக்கு கிடைக்க செய்யவும் முடியும், ஆனால் அவருடைய அமல் அல்லாஹால அவருக்கு ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அதான் மனிதர்களின் கைகளில் உள்ளதை ஆசைப்படுதல், இதுவும் ஒரு காரணம் ஏற்படுவதற்கு. ஐந்தாவது காரணம், இது ஒரு வித்தியாசமான காரணம், இழிச்சொல்லை பழிச்சொல்லை. இழிச்சொல்லை பழிச்சொல்லை தவிர்ந்து கொள்ளும் ஆசை அல்லது விருப்பம், தவிர்ந்து கொள்ளும் விருப்பம். இழிச்சொல்லை பழிச்சொல்லை தவிர்த்து கொள்ளும் விருப்பம். அதாவது ஒரு வேலைய ஒரு அமலை செய்கிறார், இதை நான் செய்யாதி போன ஆசிரியனுக்கு என்ன செய்வாங்க, குறை சொல்லுவாங்க. அந்த இழிச்சொல்ல பழிச்சொல்ல தன்னால தாங்கிக் கொள்ள முடியும். அதை தவிர்த்து கொள்வதற்காக வேண்டி ஒரு ஆசிரியர் செய்கிறார். உமா அப்பாவை கவனிக்கிறார், அல்லாஹ்வுக்காக வேண்டி வயது போன காலத்தில் உமா அப்பாவை இவ்வளவு கஷ்டப்பட்டு கவனிக்கிறேன் என்பதல்ல, நோயாளியான உமா அப்பாவை இப்படி கவனிக்காம விட்டுருக்கிறாங்களே என்று சொல்லி ஊர் உலகம் குறை சொல்லுமே. அந்த இழிச்சொல்ல பழிச்சொல்ல தாங்கி முடிக்க முடியாது என்பதற்காக வேண்டி, அதிலிருந்து தப்புவதற்காக வேண்டி, இழிச்சொல் பழிச்சொல்லின் தாக்கத்தை நிறுந்து தப்புவதற்காக வேண்டி என்ன செய்யறாங்க அந்த வேலையை. இப்ப நிறைய பேர் செய்யறாங்க தான் அப்படி, ஊர் உலகம் என்னமோ சொல்லுமோ அப்படின்றதுக்காக வேண்டி ஒரு நல்ல மலையும் என்ன செய்யறது, அதிலிருந்து தப்புவதற்காக வேண்டி செய்யறது, அதுவும் புரியாதான். ஆகவேதான் இதுவும் ஒரு குறிப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் ஏற்கனவே சொல்லப்பட்ட காரணங்களில் இருந்து முற்றிலும் வித்தியாசமான ஒரு காரணம், தன்னை பற்றி ஊருலகத்தில் வரக்கூடிய பிழையான விமர்சனங்கள் அல்லது இழிவார்த்தைகள் பழிவார்த்தைகள் இவற்றில் இருந்து தப்பிக்கொள்ளும் ஆசையோடு நோக்கத்தோடு விருப்பத்தோடு செய்தல், இதுவும் ரியாவுக்கு ஒரு காரணம் என்று சொல்லப்பட்டிருக்கு. உண்மையும் அதுதானே. ஒரு மனிதன் எப்பொழுது புகழை விரும்புபவனாக இருப்பானோ இகழை தாங்கிக் கொள்ளாதவனாக இருப்பான். இதுதான் உண்மை. புகழை விரும்புபவன் இகழை தாங்கிக் கொள்ள மாட்டான், புகழை கணக்கெடுக்காதவன் இகழை கணக்கெடுக்கவும் மாட்டான். மனிதர்கள் தன்னை பற்றி புகழ்வதை எப்பொழுது மனிதன் கேள்விப்பட்டு அல்லது அறிந்து சந்தோஷப்படுவானோ அவன் நிச்சயமாக மனிதர்கள் தன்னை பற்றி உள்ளதையோ இல்லாததையோ விமர்சிக்கும் போது என்ன செய்ய மாட்டான், தாங்கிக் கொள்ள மாட்டான். என்றால் அவன் தன்னை பற்றி நல்லதுதான் மக்கள் பேச வேண்டும் என்ற எதிர்பார்ப்போடும் விருப்பத்தோடும் இருக்கிறது. மனிதன் தன்னை பற்றி மனிதர்கள் ஆயிரம் தான் புகழ் வார்த்தைகள் சொல்லித்த போதிலும் அவற்றையெல்லாம் அணுவளவும் கணக்கெடுக்காதவனாக இருந்தால் அவனை பற்றி உலகம் பூராவும் இழிச்சொல் பேசப்பட்டாலும் அதையும் என்ன செய்ய மாட்டான், தன்னை பற்றி யார் நல்லது சொல்கிறார்களோ அதை காதால கேட்டா என்ன செய்யணும்டா, இன்றைக்கு என்ன புகழ்ற இதே நாவு நாளைக்கு என்ன இகழும் என்று நினைத்துக் கொண்டால் அவன் சொன்ன புகழ் வார்த்தைகளுக்கு நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், எங்கட எண்ணத்தை பறிகொடுத்துட மாட்டோம், இதயத்தை பறிகொடுத்துட மாட்டோம். அதை நாங்கள் கணக்கெடுக்க கூடாது. இது உண்மையும் அதுதான். உலகத்தில் நாங்கள் பார்க்கிறோம் இன்றைக்கு ஒரு தன புகழ்ந்து பேசுற அதே ஆள் ஒரு மாசம் போகையில அல்லது ஒரு கிழமை போகையில அல்லது ஒரு நாள் போகையில நாளைக்கு அதை விட மோசமாக என்ன செய்யறார், இகழ்ந்து பேசுறத பார்க்கிறோம். ஆகவே புத்திசாலித்தனம் நம்மை பற்றிய புகழ அறவே கண்டுகொள்ளாமல் இருப்போம், நம்மை பற்றிய இகழ் நமக்கு எதுவுமே செய்ய மாட்டார். இப்படியான ரியாவை உண்டு பண்ணக்கூடிய இழிச்சொல் பழிச்சொல்லில் இருந்து தப்பிக்கொள்ள வேண்டும் என்ற ஆசை நம்மிடத்தில் இல்லாமல் போறதா இருந்தால் புகழை நாம் கணக்கெடுக்காமல் இருக்கணும், விரும்புவது அல்ல, புகழை கணக்கெடுக்காமல் இருக்கணும். எவர் நம்மை பற்றி புகழ்ந்தாலும் அதை கணக்கெடுக்காம இருந்துட்டோம் என்றால் இது சாதாரணமாக எங்களுக்கு ஆகி போயிடும். இதுதான் அதுக்குரிய ஒரே ஒரு மருந்து. ஆகவே ரியாவை உண்டு பண்ணக்கூடிய காரணிகள் ஐந்து எழுதியிருக்கிறோம். ஒன்று, இஹ்லாஸின் முக்கியத்துவம் பற்றிய அறிவின்மை. இரண்டாவது, ரியாவின் ஆபத்து பாரதூரம் பற்றிய அறிவின்மை. மூன்றாவது, மதிப்பை விரும்புதல். நாலாவது, மனிதர்களின் கைகளில் உள்ளதை ஆசைப்படுதல். ஐந்தாவது, இழிச்சொல் பழிச்சொல்லில் இருந்து தப்ப வேண்டும் என்ற ஆசை. இப்படி ஐந்து காரணிகள், வேறு பல காரணிகளும் இருக்கும். நாம சுருக்கமா சொல்றதா இருந்தால் பிரதானமாக எங்களுக்கு அடிக்கடி ஏற்படுத்தக்கூடிய காரணிகள் இவைதான். இப்ப நாங்க ரியாவிலிருந்து தப்பிக்கொள்வது, இஹ்லாஸை பாதுகாப்பது, ரியாவிலிருந்து தப்பிக்கொள்வதற்கு சில வழிகளையும் நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கிறது. முதலாவதாக, ரியாவின் பாரதூரத்தை பற்றிய அறிவு இருத்தல். ரியாவின் பாரதூரம், ஆபத்து, அதன் இறுதி விளைவு என்ன என்பதை பற்றிய அறிவு எங்களுக்கு இருக்க வேண்டும். இல்லென்றால் நாங்கள் ஏற்கனவே சொன்னது போல என்ன நடக்கும், ரியாவை பற்றி அவருடைய பாரதூரத்தை பற்றி தெரியாதவன் அதுல விழுவான். எனவே முதலாவது அறிவு இருக்க வேண்டும். ரியா என்றால் என்ன, நாங்கள் ரெண்டு வாரங்களாக படித்தோம், அதன் ஆபத்துகள், பாரதூரங்கள், அதற்குரிய தண்டனைகள், இதை பற்றி அறிவு ஏற்படுத்தது. ரியாவை பற்றி அது அகீதாவோடு சம்பந்தப்பட்டது, எண்ணத்தோடு சம்பந்தப்பட்டது, அது அகீதாவோடு சம்பந்தப்பட்டது. ஆகவே ரியாவை பற்றி சரியான தெளிவான அறிவு இருக்கணும். இரண்டாவது, அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற பயம், அதான வந்துச்சு ஹதீஸ்ல. இஹ்லாஸ் என்றால் என்ன என்று கேட்கப்பட்டதுக்கு என்ன சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இஹ்லாஸ் என்பது அன் தஅபுதல்லாஹ கஅன்னக தரா, அல்லாஹ்வை நீர் பார்ப்பது போன்று அவனை வணங்குதல், நீர் அவனை பார்க்காவிட்டாலும் அவன் உன்னை பார்த்துக் கொண்டிருக்கிறான். இது பயன், எனக்கு முன்னுக்கு அல்லாஹ் இருக்கிறான் சொல்லி நாம் என்னத்தை வரவழைத்து வணங்கணும், இபாதத். அந்த அளவுக்கு எனக்கு என்ன வராவிட்டால் குறைந்தபட்சம் என்ன என்ன வரணும், நான் தான் அல்லாஹ்வை முன்னுக்கு தாங்குகிறேன் இல்லை என்று வைத்துக் கொள்வோம், அல்லாஹ் என்னை பார்த்துக் கொண்டிருக்கிறான், கண்டு கொண்டிருக்கிறான் என்ற உணர்வு எங்களிடத்தில் இருக்கும். இருந்தால் மனிதன் என்ன செய்ய மாட்டான், அல்லாஹ்வுக்காக செய்யற ஒரு அமலை வேறு யாருக்கும் செய்ய மாட்டான். எனவே இரண்டாவது, இஹ்லாஸை பாதுகாப்பதற்கும் ரியாவிலிருந்து தவிர்த்து கொள்வதற்குமான வழி அல்லாஹ்வை பற்றிய பயம், அல்லாஹ்வை பற்றிய அச்சம். மூன்றாவது வழி துஆ, அல்லாஹும்ம வதிச்ச ஒரு துவா என்ன, அல்லாஹும்ம இன்ன நஊது பிக மின் அன் நுஷ்ரிக பிக ஷைஅன் நஅவான மின் அன் நுஷ்ரிக பிக ஷைஅன் நஅலமு வநஊது பிக வநஸ்தக்ஃபிருக லிமா லா நஅலம். இந்த துவா ஷிர்க் ஹஃபி, மறைவான ஷிர்கிலிருந்து, ரியாவிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித்தந்த ஒரு துஆ. இந்த துஆவையும் இது போன்ற துஆவையும் ஒரு மனிதன் அல்லாஹ் தஆலாவிடத்தில் கேட்டுக்கொண்டு வந்தால் நிச்சயமாக அல்லாஹ் ரியாவிலிருந்து அவனை பாதுகாப்பான். நானாவது வழி மறைத்தல், கூடுமான அளவு மறைத்து செய்வதற்கு அனுமதிக்கப்பட்ட எல்லா அமல்களையும் நாங்கள் மறைத்தே செய்து கொள்ளல். சிலது பருவானவை, அது விதிவிலக்கு. அதே நேரத்தில் சிலது எங்களுடைய எண்ணம் தூய்மையாக பாதுகாக்கப்படும் என்றிருந்தால் அது மறைத்தும் செய்யலாம், பகிரங்கமாகவும் செய்து கொள்ளலாம். ஆனால் மறைத்து செய்வதே எங்களுக்கு சிறந்ததாக இருக்கும், எங்களுடைய ஈமான் அவ்வளவு பலகீனமாக இருக்கும். ஐந்தாவது எங்களுக்குரிய வழி நஃப்ஸோடு போராட்டம், என்னுடைய நஃப்ஸோடு போராட்டம். நஃப்ஸு தான் அது இருந்து ஆசை, கையில் உள்ளதுக்கு ஆசைப்படுறது, ஏதாவது கிடைக்கும் என்று பேருக்கும் பொருளுக்கும் ஆசைப்பட தூண்டும். அதே மாதிரி வேறு வேறு எண்ணங்களுக்கு கொண்டு வரும், மனிதர்களுடைய உலகத்து பேச்சுகளுக்கும் புகழ்களுக்கும் இகழ்களுக்கும் என்ன செய்யும், நஃப்ஸு தூண்டிக்கொண்டிருக்கும். ஆகவே நஃப்ஸோடு போராட்டம் நடத்துறது, இந்த போராட்டமும் ரியாவிலிருந்து பாதுகாப்பு தரக்கூடியதாக இருக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் அன்கபூத் 69வது ஆயத்தில் சொன்னானே, வல்லதீன ஜாஹது ஃபீனா, எவர்கள் நமது வழிகளிலே நம்முடைய வழியிலே போராடுவார்களோ, அதாவது நாம் காட்டி கொடுத்திருக்கக்கூடிய முறையில் தம்முடைய வணக்கம் எல்லாவற்றையும் அமைத்துக் கொள்ளும் போது தமது நஃப்ஸோடு என்ன செய்கிறார்கள், போராடுகிறார்களோ, அதன் தீய எண்ணங்களுக்கு விட்டுக் கொடுக்காமல் போராடி கொண்டிருக்கிறார்களோ, அதனோடு அவர்களுக்கு நாம் என்ன செய்யும், நமது வழிகளை காட்டுவோம், ரைட், இப்படி போங்க, ரியாவிலிருந்து உங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும் என்று அதான் என்ன செய்வான், சிந்தனையை கொடுப்பான். எங்களுடைய எண்ணத்திலேயே ரியாவிலிருந்து தப்போ வேண்டும் என்று இல்லாமல் இருந்தால், இஹ்லாஸை பாதுகாக்க வேண்டும் என்று விருப்பம் எண்ணம் உறுதி இல்லாமல் இருந்தால் எங்களுக்கு அல்லாஹ்வுத்தஆலா அதுக்குரிய சிந்தனைகளையும் தர மாட்டார். என்ன வழிகளில் நாங்கள் பாதுகாக்க வேண்டும்? ஆகவே ரியாவிலிருந்து விடுபடுவதற்கான ஐந்தாவது வழி நஃப்ஸோடு உள்ள போராட்டம். ஆறாவது வழி ரியாவின் பாரசூரம், அசிங்கம், மோசமான இறுதி விளைவு இவற்றை பற்றி சிந்தித்துக் கொண்டிருத்தல். ஒன்று அதை பற்றிய அறிவு முதலாவது இருந்தோம். இரண்டாவது ரியாவுடைய மோசமான விளைவு, ரியாவின் ஆபத்து, ரியாவின் கேவலம், அது ஏற்படுத்தக்கூடிய கேவலம், இவற்றை பற்றி சிந்தித்தல். தனக்கு அறிவு இருந்தால் தான் அந்த சிந்தனை வரும். அறிவு இல்லாட்டிப்பா அதை பற்றி சிந்தனையே வரமாட்டேன். அறிவு மட்டும் இருந்தும் போதாது. எத்தனை பேர் அறிவோடு தான் ரியாவில் என்ன செய்கிறார்கள் இருக்கிறார்கள், அதை பற்றி சிந்திக்கணும். நாம் அமல் செய்யும் வேலையிலும் தான், அமல் செய்யாத வேலையிலும் தான் ரியாவை பற்றி அவருடைய பயங்கரம், அவருடைய கெட்ட தீமைகள், அதை ஏற்படுத்தக்கூடிய பாதிப்புகள், தண்டனைகள், அவருடைய அசிங்கம், இம்மை மறுமையில் கொண்டு வரக்கூடிய கேவலம், இழிவு, இதை பற்றி நாங்கள் யோசித்துக் கொண்டிருக்கோம். இது ஆறாவது வழி. ஏழாவது வழி ரியாவினுடைய இடங்கள் நிலைகளிலிருந்து தூரப்பட்டிருக்கு. ரியாவின் இடங்கள் மற்றும் நிலைகளிலிருந்து தூரப்பட்டிருக்கு. எந்த இடத்துல போனால் என்னுடைய இஹ்லாஸ் அடிபட்டு போயிடும் என்று இருக்குதோ, எந்த விஷயத்தில் போய் சேர்ந்தால் எனக்கு ரியா வந்திருக்கும் வந்து சேரும் தெரியுதோ, எந்த விஷயத்தை செய்ய போனால் அந்த நேரத்தில் அந்த இடத்துல அந்த செயலில் எனக்கு ரியா வந்துடும், இஹ்லாஸ் இல்லாமல் போயிடும் என்று தெரியுதோ, அந்த நேரத்தில் அந்த இடத்துல அந்த செயலில் அப்படி நாங்கள் என்ன செய்வது இல்லை, ஈடுபடுறது இல்லை, அதிலிருந்து தவிர்த்து கொள்ளும். அதான் ரியாவின் இடங்கள், மேலும் ரியாவின் நிலைகள், இவற்றிலிருந்து நாம் தூரப்பட்டிருக்கோம். அப்படியான இடங்களுக்கு சந்தர்ப்பங்களுக்கு நாங்கள் மாட்டிக்கொள்ளக்கூடாது. கூடுமான அளவு முடியுமான அளவு நாங்கள் அறிந்துட்டோம் என்றால் அதில் பங்கு கொள்ளாமல் அவற்றை செய்வது முடியுமான அளவு தவிர்த்து ரியாவின் இடங்கள் நிலைகளிலிருந்து நாங்கள் தூரப்பட்டிருக்கோம். இப்படி ஆறு வழி, ஏழு வழிகள் நாங்கள் படித்தோம் ரியாவிலிருந்து தப்பிக்கொள்வதற்கான வழிகள். இந்த வழிகளை நாங்கள் அவசியம் கடைபிடிப்போம். ஒன்று இருக்குது ரியாவை ஏற்படுத்தக்கூடிய காரணிகள் அறிந்து கொள்வது, இரண்டாவது ரியாவை நாம் அதிலிருந்து தப்பிக்கொள்வதற்கான வழிகளையும் யோசித்து அதற்கேற்ப நாங்கள் எங்களை ஆக்கிக் கொள்வோம். இது அல்லதீனஹும் யுராஊன் என்பதில் உள்ள யுராஊன் என்ற ரியாவினுடைய இந்த ஆயத்தினுடைய பகுதியினுடைய விளக்கமாக இருக்கு. பவையிலுள்ள முசல்லீன், தொழுபவர்களுக்கு நட்டம், வேதனை, தண்டனை. அல்லதீனஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன், அவர்கள் தமது தொழுகையை விட்டும் மறந்திருக்கிறார்கள். அல்லதீனஹும் யுராஊன், அவர்கள் காட்டுகிறார்கள் எதனை, தொழுகையை. இந்த இடத்திலே இது தொழுகை. இரண்டாவது பண்பு அந்த தொழுகையாளிகள் அல்லாஹுவினால் கேடு சொல்லப்படக்கூடிய, நட்டம் சொல்லப்படக்கூடிய தொழுகையாளிகளின் இரண்டாவது பண்புதான் அதில் ரியா இருக்கு. மூன்றாவது ஒரு பண்பையும் அல்லாஹுத்தாலா அடுத்த ஆயத்தில் சொல்றான். இப்ப நாங்க இந்த சூராவின் இறுதி ஆயத்துக்கும் அதே நேரத்தில் இந்த சூராவின் இரண்டாவது பகுதியான முனாஃபிக்குகளை பற்றி அல்லாஹுத்தாலா சொல்லக்கூடிய பண்பு, மூன்றாவது பண்பு நாங்கள் படித்தோம். இந்த சூராவின் இரண்டாவது பகுதி பவையிலுள்ள முசல்லீன் இருந்து நயவஞ்சகர்களை பற்றி சொல்லுது. அவர்களுடைய மூன்று பண்புகளை சொல்லுது. ஒன்று, அவர்கள் என்ன செய்கிறார்கள், தொழுகையை விட்டு மறந்திருப்பார்கள். அதுக்கு ஐந்து விதமான விளக்கம் படித்தோம். இரண்டாவது, கடந்த இரண்டு வாரங்களும் இன்று இப்பொழுது வரைக்கும் அவர்கள் தொழுகையை காட்டுவார்கள், காட்டிக்கொண்டு தொழுவார்கள், தொழுவார்கள், அதில் இஹ்லாஸ் இருக்காது. மூன்றாவது, வயம் நவூனல் மாவூன் அல்லதீனஹும் யுராஊன், வயம் நவூனல் மாவூன், அவர்கள் அற்பமானதை சாதாரணமானதை தடுக்கிறார்கள். அவர்கள் அற்பமானதை சாதாரணமானதை தடுக்கிறார்கள். இது இந்த அத்தியாயத்தின் இறுதி வசனமும் கூட. தடுக்கிறார்கள் என்றால் கொடுக்காமல் இருக்கிற கொடுத்தலுக்கு எதிர்மறை தடுத்தல், கொடுத்தலுக்கு எதிர்மறை தடுத்தல். மாவுன் என்றால் சாதாரணமானது, மாவுன் என்றால் சாதாரணமானது. இந்த இடத்துல சாதாரணமானது என்றால் என்ன என்பதை பற்றி சஹாபிகள் விளக்கம் சொல்லியிருக்கிறார்கள். ஹதீஸ் ஒன்றும் அது சம்பந்தமாக இருக்குது. இந்த இடத்துல சாதாரணமானதை அவர்கள் தடுக்கிறார்கள் என்றால், ஹஜ்ரத் அலி ரழியல்லாஹு அன்ஹு ஒரு விளக்கம் சொன்னாங்க, ஹஜ்ரத் அப்துல்லாஹி இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹுமா ஒரு விளக்கம் சொன்னாங்க, ஹஜ்ரத் அப்துல்லாஹி இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு அன்ஹு ஒரு விளக்கம் சொன்னாங்க. இரண்டு வகையான விளக்கங்கள் சொல்லப்பட்டிருக்கு. ஒன்று ஹஜ்ரத் அப்துல்லாஹி இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு அன்ஹுடைய விளக்கம், அதாவது மனிதர்கள் தமக்கிடையில் ஒருவர் மற்றவருக்கு பரஸ்பரம் கொடுத்துக் கொள்ளக்கூடியது. அதுக்கு உதாரணம் சொன்னாங்க, கோடரி, பாத்திரம், வாளி இவை போன்றவை. இது ஹஜ்ரத் அப்துல்லாஹி இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு அன்ஹு இந்த மாவுனுக்கு சொன்ன விளக்கம். சரிதானே? ஹஜ்ரத் அப்துல்லாஹி இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு அன்ஹு விளக்கத்தின் படி மாவுன் சாதாரணமானது அற்பமானது என்றால், மனிதர்கள் தமக்கிடையில் ஒருவர் மற்றவருக்கு பரஸ்பரம் கொடுத்துக் கொள்ளக்கூடிய, உதாரணமாக கோடரி, பாத்திரம், வாளி இவை போன்றவை தான். அதாவது இரவல் கொடுத்துக் கொள்வாங்களே, கொஞ்சம் வாளியை கொஞ்சம் தாங்க, கொஞ்சம் ஹோஸ் பைப்பை கொஞ்சம் தாங்க, கத்தரியை கொஞ்சம் தாங்க, இப்படி சாதாரணமாக கொடுத்துக் கொள்வது இருக்குது. இதுதான் அந்த இடத்துல விளக்கம் என்று ஹபோத் இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹுன்னு சொன்னான். அதாவது யாராவது எங்களிடத்தில் இப்படியான சாதாரண கொஞ்சம் வாளியை கொஞ்சம் தாங்கன்னு கேட்டால், கொஞ்சம் பேனையை கொஞ்சம் தாங்கன்னு கேட்டால், அதாவது இரவல் கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கக்கூடிய அமைப்பில் எவரும் எதுவும் கேட்டால் நாங்கள் முடியாது என்று சொல்லக்கூடாது. அந் நிபந்தனைகளை வச்சிருக்கிறது வேற ஹதீஸ்கள்ல அது வந்திருக்கிறது படி. அதற்கொண்டு அவன் தீய ஒன்றுக்கு பயன்படுத்துவான் என்றறிந்தால் நாங்கள் கொடுக்க இயலுமா? அவ இரவலினுடைய அடிப்படை கொடுக்கும் பொருள், இரவலாக கொடுக்கும் பொருள் அது அப்படியே இருக்கும் நிலையில் பயன்பெற்று திருப்பி தரக்கூடியதாக இருக்கும். அவர் ஏற்கனவே இந்த மாதிரி பொருள்கள் எடுக்கிறது தான் திருப்பி கொடுக்கிறது இல்லை, அதை திருப்பி தருவார், கொண்டு போன அமைப்பில் அந்த பொருள் திருப்பி வந்து சேராது என்று அறியப்பட்டிருந்தால் இதெல்லாம் அவங்களுக்கு கொடுக்கணும் என்ற கட்டாயம் இல்லை. நல்லவர், எப்பொழுதும் எவருடைய உடைமைக்கும் எடுத்துட்டு பாதிப்பு ஏற்படுத்தி கொடுத்தது இல்லை. இப்படியான மனிதர்கள் கேட்கிற மாதிரி உரிய நேரத்தில் திருப்பி நாங்க ஆள் அனுப்பி அல்லது நாங்க பேசுற அத்தா தாரு இல்லையான கேட்கும் வரைக்கும் பொறுக்காம எடுத்த மாதிரி உடனடியாக செஞ்சிருவாங்க, தந்துருவாங்க என்றிருந்தால் இவங்களுக்கு கேட்டா வேண்டாம் என்று சொல்றது, கொடுக்க இயலாது என்று சொல்றது, தர முடியாது என்று சொல்வது தான் இந்த இடத்துல அடங்கு. இது முனாபிக்களிடத்தில் இருந்த ஒரு பண்பு, முனாபிக்களிடம் இருந்த ஒரு பண்பு தான். தாம் தம்முடைய கைகளில் உள்ள இந்த சாதாரண பெரிய விஷயங்கள் அல்ல, இதையே கொடுக்க சொன்னால் அவன் பெருசு கொடுப்பான, இதையே கொடுக்கிறதுக்கு அவன் கஞ்சத்தனப்படுறான் என்றால் அதுவும் இரவலாக கொடுத்து என்ன செய்யும், திருப்பி கிடைக்கும். அதுக்கே அவன் நப்பித்தனம் பார்க்குபவன் தன்னுடைய கையாள மடியாள எதிர்க்கும் சதக்காவோ சக்காத்தோ கொடுப்பான, கொடுக்க மாட்டான். எனவே மாவுன் அற்பம் இதெல்லாம் சாதாரண பொருட்கள், 100 ரூபாய், 200 ரூபாய், 50 ரூபாய், இப்படி சாதாரண பொருட்கள். இந்த மாதிரியான பொருட்களை தடுக்கிறார்கள், இந்த மாதிரியான பொருட்களை அவர்கள் தடுக்கிறார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொன்னார். இது ஹஜ்ரத் அப்துல்லாஹி இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு அன்ஹுடைய விளக்கம். சூரத்து தௌபாவின் 54வது ஆயத், சூரத்து தௌபாவின் 54வது ஆயத் முனாஃபிக்குகளை பற்றி சொல்லுது. அல்லாஹ் சொல்றான், வமா மனஅஹும் அன் துக்பல மின்ஹும் நஃபகாத்துஹும் என்று சொல்லக்கூடிய ஆயத்தில், அவர்களின் செலவினங்கள், அவர்கள் செலவழித்தவை அவர்களிடமிருந்து ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு தடையாக இருந்தது. முனாஃபிக்குகள் செலவழித்தது அவர்களிடமிருந்து அல்லாஹ்வால் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு தடையாக இருந்தது எது என்று ஆயத்தில் சொல்றான். அவர்கள் என்ன செய்கிறார்கள் இல்லை என்றால், அல்லாஹுவையும் அவனது ரசூலையும் ஈமான் கொள்கிறார்கள் இல்லை, அல்லாஹுவையும் அவனது ரசூலையும் நிராகரித்து விட்டார்கள். ஈமான் இல்லாமல் குஃப்ரோடு ஒரு அமல் அல்லாஹத்தால என்ன செய்ய மாட்டான். அவங்க என்னதான் தர்மம் ஜகாத்தின் பேரிலேயோ சதக்காண்ட பேரிலேயோ எப்படி கொடுத்தாலும் அல்லாஹ் அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, ஏற்றுக்கொள்ள போவதும் இல்லை என்று அல்லாஹ் சொல்லிட்டு, தொழுகைக்கு அவர்கள் சோம்பேறிகளாக இருக்கும் போது வருகிறார்கள் இருக்கும் நிலையில். இது நாங்கள் சூரத்துல் மாயிதாவின் ஒரு ஆயத்திலையும் நாங்கள் படித்த ஞாபகம் இருக்கு. அதாவது நிச்சயமாக முனாஃபிக்குகள் என்ன செய்வார்கள், தொழுகைக்கு வரும்போது தொழுகைக்கு நின்றால் எப்படி இருப்பார்கள், சோம்பேறிகளாக இருப்பார்கள், என்ன செய்வார்கள் காட்டிக்கொண்டு சொல்வார்கள். என்ன படித்தோமே, அல்லாஹ்வை கொஞ்சமாகத்தான் நினைப்பார்கள் என்று படித்தோமே. அதே போலத்தான் அல்லாஹ் சொல்றான், அவர்கள் தொழுகைக்கு வரும் போது நிற்கும் போது எப்படி இருப்பார்கள், சோம்பேறிகளாக இருப்பார்கள், அவர்கள் வெறுப்புடனே அன்றி செலவழிப்பதும் இல்லை. எதுவும் கொடுக்கிறான் சொன்னா அந்த முனாஃபிக்கு எப்படி கொடுப்பான்னு சொன்னா, மனது விரும்பி அல்ல, யாராவது குறை சொல்லுவானே கொடுக்க இல்லைன்னு என்பதற்காக வேண்டி கொடுப்பான். வலா யுன்ஃபிகூன இல்லா வஹும் காரிஹூன், தாம் வெறுப்புடன் தான் செலவழிக்கிறார்கள் என்று முனாஃபிக்குகளின் பண்பு அல்லாஹ் சூரத்து தௌபாவின் 54வது ஆயத்தில் சொல்லியிருக்கிறான். இங்கே செலவழித்தல் என்பது மாவூன தடுப்பது அந்த மாதிரியான ஒன்று அல்ல, அடுத்தவர்களுக்கு கொடுத்து விடுவது விளங்குற, தான் திருப்பி அது கிடைக்க எதிர்பார்க்காத ஒன்று, அது சக்காத்தோ சதக்காவோ அன்பளிப்பு இது ஒன்று, அது செய்ய மாட்டான் என்பது அல்லாஹ்வுத்தர சொன்னான். இங்க சொல்றான் அந்த முனாஃபிக்குகள் என்ன செய்வார்கள், கொடுக்க மாட்டான், தடுத்து வைத்துக் கொள்வார்கள். இதையே செய்யாதவன் அதை செய்வானா, அல்லாஹ் அங்க அவனுடைய பெரிய விஷயத்தை சொல்றான் செலவழிப்பதில், இது சாதாரண விஷயத்தை அல்லாஹ் சொல்றான். எனவே சூரத்து தௌபாவின் 54வது ஆயத்தின் ஒரு பகுதிக்கும் இதற்கும் தொடர்பு இருக்குது விளக்கத்தில். உயர்ந்த ஊடல் பாவூர், அற்பமானதை சாதாரணமானதை அவர்கள் தடுக்கிறார்கள். இது ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு அன்ஹு விளக்கத்தின் படி, மனிதர்கள் பரஸ்பரம் ஒருவர் மற்றவருக்கு கொடுத்துக் கொள்ளக்கூடிய எடுத்துக்கொள்ளக்கூடிய வாளி பாத்திரம் வேற என்ன சொன்னேன் கோடரி போன்றவை, ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹுமாவுடைய விளக்கம் வீட்டு பொருள் என்று சொன்னாங்க. வீட்டு பொருள் அவங்க இன்னும் கொஞ்சம் விரிவாகவே சொன்னாங்க. கிட்டத்தட்ட ரெண்டு பேர் சொன்னதிலும் வார்த்தைகள் தான் வித்தியாசமே தவிர விளக்கம் என்ன ஒன்றுதான். வீட்டு பொருள் தான் எங்க சாதாரண வழக்கத்தில் என்ன, இந்த ஏற்கனவே சொன்னதுதான் சொல்லுவோம். அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு அதை வீட்டு பொருள் என்று சொன்னாங்க. மாவுன் என்பது வீட்டு பொருள் என்றான். எனவே இந்த இரண்டும் வார்த்தைகளில் வித்தியாசமாக இருந்தாலும் கருத்தில் ஒன்றா இருக்கு. ஹப்ரத் அலி ரழியல்லாஹு அன்ஹு விளக்கம் சொல்லும் போது சொன்னாங்க, இது ஜகாத் என்றாங்க, மாவுன் என்பது ஜகாத் என்றாங்க. வித்தியாசமான ஒரு விளக்கம் அவர்களுடைய, ஹப்ரத் அலி ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய விளக்கம் இது ஜகாத் என்று சொன்னாங்க. அப்துல்லாஹ் இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹுமாவுடைய விளக்கமும் அதுதான் ஜகாத். அவர்கள் சாதாரணமானதை தடுக்கிறார்கள் என்றால் ஜகாத்தை தடுக்கிறார்கள். அப்ப இன்னும் ஒரு அர்த்தம் கேள்வி வரலாம், ஜகாத் சாதாரணமானதா? அப்படி விளக்கம் என்னென்றால், மனிதனுடைய பொருளிலிருந்து கொடுப்பது இருக்கிறே அவன் பெரும் பொருளிலிருந்து கொஞ்சம் என்ன செய்யறான், அவனுடைய கையில எஞ்சியிருப்பதோடு ஒப்பிட்டு பார்க்கும் போது என்ன கொஞ்சம் தானே சாதாரணம், கொஞ்சம் போல அள்ளி அல்லாஹ் கொடுத்திருப்பதிலிருந்து கிள்ளி கொடுக்கிறான். அவனுடைய கையில இருக்குது பெரிய ஒரு தொகை, உதாரணம் 10 லட்சம் சொன்னா எவ்வளவு கொடுத்துட போறான், 25,000 கொடுத்துருவான். அப்ப 975000 அவனுடைய கையில் இருக்குது. எனவே தான் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு, ஹஜ்ரத் அப்துல்லாஹி இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய விளக்கத்தின்படி இது ஜகாத் என்று வைத்துக் கொண்டால், ஜகாத்துக்கு சாதாரணமானது அற்பமானது என்ற பொருளினுடைய நேரடி விளக்கத்தின் கீழே விளக்கம் தேட வேண்டியிருக்குது. அர்த்தம், ஒரு மனிதனுடைய கையில் இருந்து ஜகாத் போகுது என்றால், எந்த பொருளுக்கு அவன் ஜகாத் கொடுக்கிறானோ, அவன் ஜகாத் கொடுக்கின்ற அந்த பொருளை அவனுடைய கையிலே எஞ்சியிருக்கக்கூடியதோடு ஒப்பிட்டு பார்த்தால் அது என்ன, கொஞ்சம் போல சாதாரணமானது, கொஞ்சம் என்ன இது கொஞ்சம் போல, அந்த மாதிரி தான் நாங்கள் செய்வோம் சொல்லி முடிப்போம். மற்றபடி ஜகாத் அல்லது ஜகாத்தாக கொடுக்கப்படக்கூடிய பொருள் அதன் அளவில் சாதாரணமானது என்ற அர்த்தம் அல்ல. அவன் கொடுக்கக்கூடிய நிறைவேற்றக்கூடிய வெளிப்படுத்தக்கூடிய ஜகாத் பொருளின் அளவை குவாண்டிட்டிய எந்த பொருளுக்கு அவன் ஜகாத்தாக அதனை வெளிப்படுத்துகிறானோ, அவனுடைய கையில எஞ்சிருக்கக்கூடிய அந்த பொருளோடு ஒப்பிட்டு பார்க்கும் போது எப்படி இருக்கும், இது கொஞ்சமாகத்தான் இருக்கும் என்று இதுக்கு நாங்கள் விளக்கம் சொல்லி போனோம். எனவே ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு, ஹஜ்ரத் அப்துல்லாஹி இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய விளக்கத்தின்படி இது ஜகாத். எப்படி விளக்கம் கொடுத்தாலும் முனாஃபிக்கின செய்ய மாட்டான், கொடுக்க மாட்டான். அவன் ஜகாத் என்று விளக்கம் சொன்னாலும் அவன் ஜகாத் கொடுக்கிறதும் இல்லை, அல்லது அது வந்து சாதாரண பொருள் என்றாலும் என்ன செய்ய மாட்டான், அவன் கொடுக்க மாட்டான். இரவல் கொடுக்கவும் மாட்டான், இரவலுக்கு அது குறிக்குது, சாதாரண பொருள் வீட்டு பொருள் எல்லாம் இரவல குறிக்குது. இரவல் கொடுக்கவும் மாட்டான், ஜகாத் கொடுக்கவும் மாட்டான். எனவே வயம் நவுனல் மாவு ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிப்பு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை சொன்னாங்க, மூன்று தடுக்கப்படுவது இல்லை. நீர், புல், நெருப்பு. நீர், புல், நெருப்பு. ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிப்பு சுனன் இப்னு மாஜாஹுல இருக்கு. மூன்று தடுக்கப்படுவது என்றால், மூன்று சாமான்கள் என்ன செய்யக்கூடாது, ஒருவர் மற்றவருக்கு இல்லைன்னு சொல்ல கூடாது. மூன்று தடுக்கப்படுவது இல்லை. நீர், புல், புல்லு புல்லு ஆடு மாடு திங்குமே வளர்க்கிறோமே புல், மற்றது நெருப்பு. யாராவது ஒருவர் தண்ணி கேட்டா நாங்க இல்லைன்னு சொல்ல கூடாது, இருந்தா கொடுத்துதான். என்னோட கிணற்றுல அலை வந்தா விட்டுணும், என்னோட குட்டையில அலை வந்தா விட்டுறணும், என்னோட வீட்டுல யாரும் தண்ணீர்னு செய்யக்கூடாது, தடுக்க கூடாது. பத்ர யுத்தத்திற்காக வேண்டி போன நேரத்துல நாளைக்கு யுத்தம் என்றால், இன்றைக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்னுடைய படையும் அங்கிட்ட பக்கம் இந்த முஷ்ரிக்கனுடைய படையும் ரெண்டு இடங்களில் இருந்த நேரத்தில் தண்ணி இருந்த பகுதி முஸ்லிம்களுக்கு தான் இருந்துச்சு, அவங்களிடத்துல தண்ணி இருக்க இல்லை. இப்ப இந்த நேரத்தில் அங்கிருந்து சில பேர் முஷ்ரிக்குகளை சேர்ந்தவங்க தண்ணீர் குடிக்க வந்தாங்க, தண்ணீர் எடுக்க வந்தாங்க தங்களுக்கும் ஏனையோருக்கும் தங்களுடைய மிருகங்களுக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனது முஸ்லிம்கள் சஹாபிகள் சொன்னாங்க, அவருக்கு யாருக்கும் கை வைத்திடவானாம், அவர்களுக்கு தண்ணீரை தடை செய்ய வேண்டாம் என்றான். யுத்த தர்மங்கள், யுத்த தர்மங்கள் தண்ணீரை என்ன எக்காரணம் கொண்டும் யாருக்கும் யுத்த களத்திலையும் கூட தடுக்க கூடாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் சொன்னது மட்டுமல்ல செயலையும் காட்டினாங்க, ரொம்ப உக்கிரமமான ஒரு கட்டத்திலையும் என்ன செஞ்சாங்க காட்டினாங்க, தண்ணீரை அவங்களுக்கு தடுத்துட வேண்டாம் விட்டுடுங்க. அந்த நேரத்தில் நினைக்கிற 9 பேரா இருக்கும் வந்து தண்ணி எடுத்துட்டு போனவங்க அத்தனை பேரும் அடுத்த நாள் யுத்தத்தில் என்ன செஞ்சாங்க கொல்லப்பட்டாங்க. ஒருவரை தவிர ஹக்கீம் இப்னு ஹிஸாம் ரலியல்லாஹு அன்ஹு தவிர அவங்க பிறகு இஸ்லாத்துக்கு வந்தாங்க. யார் யாரெல்லாம் அந்த நேரத்தில் வந்து தண்ணி எடுத்துட்டு போனாங்களோ அத்தனை பேரும் ஒருவரை தவிர அடுத்த நாள் என்ன செய்யப்பட்டாங்க கொல்லப்பட்டாங்க. ஹைர், மேலதிக தகவல். ஆகவே தண்ணீர் தடுத்தல் கூடாது. ரெண்டாவது புல், இது யாரும் என்ன செய்யலாம், ஆடு மாடுகளுக்கு கொஞ்சம் உங்களை தோட்டத்தில் கொஞ்சம் விடவா, எங்களுடைய தோட்டத்தில் உள்ள ஏனைய பயிர் பச்சைகளுக்கு மரங்களுக்கு பாதிப்பு இல்லாமல் விட்டுறதா இருந்தால் நாங்கள் தடுக்க கூடாது. எங்களுக்கு அந்த புல் போறதுனால பாதிப்பு இல்லை என்றால் என்ன செஞ்சிடும், நாங்கள் விட்டோம். எங்களோட வயலில் கொஞ்சம் சும்மா ஆகிக்குது, காடு வளர்ந்து பிடிச்சி ஒருத்தருட மாட்டுக்கு அல்லது ஆட்டுக்கு என்ன தேவைப்படுது, புல் தேவைப்படுது, நாங்கள் ஏழாவது சொல்லி சொல்ல கூடாது. அதான் இதெல்லாம் பொதுவானது. மனிதனுக்கு இதனால எந்த நஷ்டமும் வரப்போறதும் இல்லை, மனிதன் செலவழித்து நட்டின புல்லும் இல்லை. ஆகவே நீர் புல், நீர் சில வேலை எதுக்கும் தேவைப்படலாம், ஆடு மாடுகளுக்கு தேவைப்படலாம், கோழி சொத்துக்கு தேவைப்படலாம். ஒரு மனிதன் தனக்கு தன்னுடைய குடும்பத்துக்கு நீர் கேட்கறது மட்டுமில்லை, தன்னுடைய வளர்ப்பு பிராணிகளுக்கு தேவைப்பட்டாலும் கூட இன்னும் மூன்று வருடத்தில் கேட்டால் அதுக்கு என்ன செய்யணும், அவர் கொடுக்கணும். இரண்டாவது புல், மூன்றாவது நெருப்பு. நெருப்பு என்று சொன்னா என்ன அர்த்தம், நெருப்பை கையில் எடுத்து கொடுக்கிற அர்த்தம் இல்லை, நெருப்பை பற்றுவதற்கு தேவையான உபகரணம். ஒருவர் நெருப்படி கேட்கிறார், ஒருவர் லைட்டர் கேட்கிறார், சிகரெட் பண்றதுக்கு அல்ல, எதுக்கு, அது மூலமாக நெருப்பட்டியின் மூலம் எதை செய்வாரோ. அதே போல எது எது நெருப்பை உண்டாக்குவதற்கு காரணியா இருக்குதோ, சிலர் கேட்பாங்க என்ன சின்ன சின்ன சாதாரணமாக ஒரு இதுக்குத்தான் உதாரணம். இந்த மூன்றும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறதானது அடிப்படையில் இந்த மூன்றும் யாரும் ஏதாவது சொல்லிட கூடாது. அதே போல அந்த மாவுன் என்பதுல இந்த மூன்று மட்டும் வரையறுக்கப்பட்டது இல்லை. எது எதெல்லாம் எங்களோட மூளைக்கு சிந்தனைக்கு வருவதுதான் சாதாரணமான பொருள். ஹதரத் அப்துல்லாஹி இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு அன்ஹு சொன்ன மாதிரி மாவுன் என்பதற்குள்ள பறந்து விரிந்த ஒரு விளக்கத்தை அவங்க சொன்னாங்களே, ஹதரத் அப்துல்லாஹி இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு இன்னும் பறந்து விரிந்த விளக்கத்தை சொன்னாங்க, வீட்டு பொருள், வீட்டு பொருள். அப்ப இதை நாங்க என்ன செய்யக்கூடாது, தடுக்க கூடாது. இந்த இடத்துல ஹதீஸ்ல மூன்று வரையறுத்து சொல்லப்பட்டதானது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரிவாக சொன்ன மூன்று விஷயங்கள். இந்த மூன்றுமே பரவலாக எல்லாருக்கும் அல்லாஹ் கொடுத்த ஒரு நேமத், நீர், நெருப்பு, புல். அல்லாஹ் பரவலாக பொதுவாக அல்லாஹ் கொடுக்கக்கூடிய ஒன்று. ஒரு மனிதன் இதை பெரிதாக சம்பாதித்து சல்லி செலவழித்து தனக்கு எடுத்துக்கொள்ளக்கூடியது ஒன்று அல்ல. ஆகவே இந்த விஷயத்துல வந்து நாங்க மிகவும் இதா இருக்கணும். சாதாரண பொருட்களை நாங்க தடுக்கிறது கூடாது. இது இரவல் கொடுக்கல் வாங்கல்ல, இரவல் கொடுக்கல் வாங்கல்ல உள்ளது. நாங்க இரண்டரை ஆண்டுகளுக்கு முன்னால இரவல் ஆரியத்தில் ஒரு பாடத்தை படித்தோம். இரவல் கொடுத்தல் எடுத்தல பற்றி நாங்க அதுல விபரமாக படிச்சு முடிச்சோம். இரவல் கொடுத்தல் எடுத்தல் என்பதற்குரிய ஒரு முக்கியமான ஆயத்து தான் மாவுன். ரசூ சல்லாசும் இரவல் எடுத்தும் இருக்கிறான். ஹபரத் அபு தல்ஹா ரழியல்லாஹு அன்ஹு கையில் இருந்த ஒட்டகத்தை இரவு எடுத்துக்கொண்டுதான் மதீனாவில் திடீரென இரவுல ஏற்பட்ட அந்த சத்தத்தை பாக்குறதுக்கு போனாங்க. இரவு எடுத்துக்கொண்டு தான் வாகனத்திற்கு கொண்டு போனாங்க. ஒரு வாகனத்தை இரவுக்கு எடுக்கிறது கொடுக்குறது என்ன, துணை யுத்தத்துக்கு போகும்போது முஷ்ரிக்கு தெரியுது, அந்த நேரத்தில் இஸ்லாத் தெளிவு இருக்கையில சஃபானுபுனு உமையா ரழியல்லாஹு அன்ஹு அந்த நேரத்தில் அவங்க இஸ்லாத்தில் இருக்கையில அவங்களிடத்திலிருந்து நிறைய ஆயுதங்களை என்ன செஞ்சாங்க, இரவலாக எடுத்துக்கொண்டுதான் போனாங்க. எனவே இரவல் எடுப்பது கொடுப்பது எல்லாம் அங்கீகரிக்கப்பட்டது மட்டுமல்ல, ஆர்வம் ஊட்டப்பட்டதும் கூட. சாதாரண சில பொருட்கள் இவை எங்களுடைய இரவல் கொடுக்கல் வாங்கலில் எங்களுக்கு நாங்கள் இறுக்கி பிடிச்சு கொண்டிருக்கவும் கூடாது. சில பொருட்கள் இருக்கிறது கொஞ்சம் பெருமதியானது, கொடுக்கல் வாங்கல் பண்ணுவதற்கு நாங்கள் யோசிப்போம். இது சாதாரண பொருட்கள். சாதாரண பொருட்கள் நாங்கள் மிச்சம் பிடிவாதமாக இருக்க கூடாது, நாங்கள் கொஞ்சம் அவதானமாக இருக்கணும். இந்த ஆயத்தில் மூன்றாவது சொல்லப்பட்ட விஷயம் இதுதான். அல்லாஹ் முனாஃபிக்குகள், நான் இதுக்கு ஆதாரத்து சொன்னேன், இப்னு மாஜா இருக்குது, ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அறிவிப்பு, அதாவது மூன்று தடுக்கப்படுவதில்லை என்று. பொதுவாக மூன்று பண்புகள் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்குது. தொழுகையை மறந்திருத்தல், காட்டுதல், சாதாரண பொருளை கொடுக்காமல் தருத்தல். இந்த மூன்றுமே இருந்தால்தான் அவனுக்கு கேடா நஷ்டமா தண்டனையா, அல்லது இந்த மூன்றில் ஒன்று இருந்தாலுமா ரெண்டு இருந்தாலுமா, ஒருவர் நேரத்துக்கு தொழுகிறார் ஆனால் சாதாரண பொருட்கள் என்ன செய்ய மாட்டார், கொடுக்க மாட்டார். அதே நேரத்தில் கொஞ்சம் ரியாவும் இருக்குது. உதாரணத்துக்கு இவருக்கும் இந்த வயல் இந்த கேடு இருக்குதா, இந்த நஷ்டம் இருக்குதா, இந்த தண்டனை இருக்குதா, இல்ல ஒரு வருடத்தில் ரெண்டு இல்ல ஒன்று தான் இருக்குது, நேரத்துக்கு தொழுகிறது இல்லை, மற்றபடி செய்கின்ற எல்லா அமலையும் அவரிடத்தில் இஹ்லாஸ் இருக்குது. உதாரணத்துக்கு இரவல் கொடுக்கல், இரவல் கொடுக்கல் எடுக்கல் செய்வார் மிச்சம், தாராளத்தன்மையை எடுத்துக் கொள்றார், இரவல் தாராளமாக கொடுக்கிறார். இவர்களிடத்தில் ஒன்றுதான் இல்லை, இவருக்கும் இந்த வயல் இருக்குதா, ஃபவயிலுல்லில் முஸல்லீன். ஹஜ்ரத் இக்ரிமா ரழியல்லாஹு அன்ஹு விளங்குற என்ன கேள்வி இது, அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹுமாவிடத்தில் இருந்த அவர்களால் உரிமையிடப்பட்ட ஒருவர் தான் இக்ரிமா ரழியல்லாஹு அன்ஹு. ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹுமாவிடத்தில் இருந்து நிறைய விஷயங்களை வெளிக்கொண்டு வந்தவர்கள் தான் அவர்களிடத்தில் ஊழியராக இருந்த ஹஜ்ரத் இக்ரிமா ரழியல்லாஹு அன்ஹு. இக்ரிமா ரழியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் சொல்லப்பட்டது, பொருளில் ஒன்றை தடுத்தவர், அதாவது மூன்றாவது ஆயத்தை பற்றி சொல்லப்படும், பொருளில் ஒன்றை தடுத்தவருக்கு நட்டமே என்று சொல்லப்பட்டுச்சு. விளங்குது என்னது, எக்ரிமா ரழியல்லாஹு அன்ஹு சொல்லப்பட்டுச்சு, பொருளில் ஒன்றை தடுத்தவருக்கு கேடே நட்டமே என்று சொல்லப்பட்டுச்சு. யாருக்கு வயல் அப்ப மூன்றாவது பொருளில் ஒன்று தடுத்து அவங்க சொன்னாங்க இல்லை, எக்ரிமா ரழியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க இல்லை, அவற்றில் மூன்றையும் ஒன்றிணைத்துக் கொண்டவருக்கே வயல் என்றார். அவற்றில் மூன்று என்ன, தொழுகையை விட்டு மறந்திருத்தல், காட்டுதல், பொருளை கொடுக்காம இரவல் கொடுக்காம தடுத்துக்கொள்ள, அவற்றில் மூன்றையும் ஒன்று சேர்த்துக் கொண்டவருக்கு வயல் என்றார்கள். இது ஹஜ்ரத் இக்ரிமா ரழியல்லாஹு அன்ஹு விளக்கம். ஒரு மனிதர் இப்படி விளங்கியிருந்தார், அதாவது மூன்றாவது ஒரு பண்பு மட்டும் ஒருத்தர் செஞ்சிட்டாலும் என்ன செஞ்சிடும், அவருக்கு இந்த வயல் வந்துடும். சொன்னாங்க இந்த ஒன்று இருந்ததுக்கும் வராது, ரெண்டு இருந்ததுக்கும் வராது, ஒரு வருடத்தில் மொத்தமாக மூன்றும் இருந்தால்தான் என்ன செய்யும் வரும். ஏனென்றால் குர்ஆனுடைய வசனம் அப்படித்தான் இருக்குது, ஃபவயிலுல் முஸல்லீன் அல்லதீனஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன், அவர்கள் என்ன செய்கிறார்கள், அந்த தொழுகையாளிகள் தமது தொழுகையை விட்டு மறந்திருக்கிறார்கள், அவர்கள் காட்டுகிறார்கள், மேலும் சாதாரண பொருளை தடுக்கிறார்கள். இந்த மேலும் என்று வருவதனால் இதுவும் அதுவும் அதுவும் சேர்ந்து என்றுதான் விளக்கம் வரணும். இது இல்லாவிட்டால் அது, அது இல்லாவிட்டால் அல்லது அல்லது என்று அல்லாஹ்தான செய்யல சொல்ல இல்லை. ஆகவே மூன்றும் சேர்ந்து இருந்தால்தான் வயல் இவருக்கு வரும். தண்டனை, வேதனை, கேடு, நஷ்டம் என்ற வார்த்தைக்குள் மூன்றும் இருந்த ஒருவர் தான் அடங்குவார். மூன்றில் ரெண்டோ அல்லது ஒன்றோ உள்ளவர் அடங்க மாட்டார். எந்த வகையில் தான் ஹஜ்ரத் இக்ரிமா ரழியல்லாஹு அன்ஹு இருக்கு விளக்கம் சொன்னார். விளங்குச்சா என்னது, எனவே இது முனாஃபிக்கை பற்றி அல்லாஹால அன்று சொன்னது. எவரிடத்தில் இந்த பண்பு இருக்குமோ அவர் முனாஃபிக்காக இல்லாவிட்டாலும் அவர் யாருக்கு ஒப்பா இருப்பார், முனாஃபிக்கு ஒப்பா இருப்பார், முனாஃபிக் அல்ல. ஆனால் இந்த பண்புகள் உள்ளவர் முனாஃபிக்கினுடைய குணம் உள்ளவராக இருப்பார். ஒருவர் முனாஃபிக் அல்ல ஆனால் போய் பேசுகிறார், முஸ்லிம் தான், முஃமின் தான், போய் பேசுகிறார். அவர் முனாஃபிக் அல்ல ஆனால் முனாஃபிக்கின் ஒரு குணம் அவரிடத்தில் இருக்கு, அதான் விளக்கம். எனவே எவரிடத்தில் இப்படியான மூன்றோ மூன்றில் ரெண்டோ மூன்றில் ஒன்றோ இருக்குதோ அவரிடத்தில் முனாஃபிக்கின் பண்பு ஒன்று அல்லது இரண்டு அல்லது மூன்று இருக்குது என்பதுதான் அதன் விளக்கமாக இருக்கும். இந்த சூராவின் இறுதி ஆயத்துடைய விளக்கத்தையும் நாங்கள் முடித்துட்டோம். திரும்பவும் இந்த சூராவின் அர்த்தத்தை சொல்றேன். அரை தல்லதி யுகத்திபு வித்தீன், கூலியை கூலி நாளை பொய்ப்பிப்பவனை நீர் பார்த்தீரான். பதாலிக்கல்லது எதோ எத்தீம், அவன் அனாதையை தட்டிவிடுகிறான். வலாய ஹுப்பு அலா பாமில் மிஸ்கீன், அவன் ஏழைக்கு உணவளிப்பதற்கு தூண்டுவது கிடையாது. ஃபவயிலுல்லில் முஸல்லீன், தொழுபவர்களுக்கு நஷ்டமே, கேடே, தண்டனையே, வேதனையே. அல்லதீனஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன், அவர்கள் தம் தொழுகையை விட்டும் மறந்திருக்கிறார்கள். அல்லதீனஹும் யுராஊன், அவர்கள் காட்டுகிறார்கள். வயம்னஊனல் மாஊன், மேலும் அவர்கள் சாதாரணமானதை தடுக்கிறார்கள், அற்பமான பொருளை தடுக்கிறார்கள். அர்த்தம் தெரியவா புரிஞ்சிருச்சா? இந்த சூராவில் அல்லாஹு தஆலா கூலி நாளை பற்றி, அதனை பொய்ப்பிப்பதை பற்றி பேசியிருக்கிறான். ஆசுபுனு வாயில் இந்த இடத்தில் சுட்டப்படுவதாக பலரின் கருத்து இருப்பதாக நாங்கள் படித்தோம். அதுல கூலினால் அதனை உண்மைப்படுத்துவதையும் பொய்ப்பெடுத்துவதையும் பற்றி நாங்கள் படித்தோம். அனாதையை ஆதரித்தல், அனாதையை பாதுகாத்தல், அதை பற்றியும், அனாதைக்கு தீங்கு செய்வதன் ஆபத்து பற்றியும் படித்தோம். மிஸ்கீன் என்றால் யார், ஃபக்கீர் என்றால் யார், மிஸ்கீன் ஃபக்கீருக்கு இஸ்லாம் கொடுத்துள்ள அந்தஸ்து, மிஸ்கீன் ஃபக்கீரோடு எப்படி பிறர் நடந்து கொள்ள வேண்டும், மிஸ்கீன் ஃபக்கீர் அவர்கள் தாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், மிஸ்கீனுக்கும் ஃபக்கீருக்கும் இடையில் உள்ள வித்தியாசம், மிஸ்கீனுக்கு உணவளித்தல், உணவளித்தல் மிஸ்கீனுக்கு உணவளித்தல், மிஸ்கீன் பசியோடு இருக்கும் போது உணவளித்தல், மிஸ்கீனுக்கு உணவளிப்பதற்கு தூண்டுதல், தூண்டாமல் இருத்தல், மிஸ்கீனுக்கு உணவளிப்பதற்கு தூண்டுதல், தூண்டாமல் இருத்தல், தொழுகையை விட்டும் மறந்திருத்தல், அதனுடைய ஐந்து விளக்கங்கள், ஐந்து வகையான விளக்கங்கள். ரியா, ரியா என்றால் என்ன, ரியாவின் வகைகள், ரியாவில் நமக்கு இருக்கக்கூடிய ஆபத்துகள், தண்டனைகள், இம்மை மறுமையில் இருக்கக்கூடிய கேவலங்கள், ரியா சில அமல்களில், ரியா அது வந்து விட்டாலும் வராவிட்டாலும் நாம் முயற்சி செய்து அவை வராமல் பாதுகாத்துக் கொண்டுதான் அதனை பகிரங்கமாக செய்திருக்க வேண்டும், செய்து கொள்ள வேண்டும். ஃபர்பான அமல்கள், சில அமல்கள் அது நாம் தாராளமாக மறைத்து செய்து கொள்ளவே முடியும். ஆரம்பத்தில் மறைத்து செய்தோம், பிறகு தெரிய வந்தது. இந்த நேரத்தில் ரியாவின் நிலை என்ன, சத்தம் என்ன, மன்னிப்பு என்ன? ரியாவை பொறுத்த மட்டில் என்ன வகையில் அதிலிருந்து நாங்கள் தவிர்த்து கொள்ளலாம், என்ன வழிகளில் நாங்கள் ரியாவில் மாற்றிக்கொள்கிறோம், அற்பமான பொருள் என்றால் என்ன, அதற்குரிய இரண்டு வகையான விளக்கங்கள், இவற்றை இந்த சூராவுடன் படித்து முடிச்சிருக்கிறோம். இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் தெளிவுபடுறதுக்கு கேட்டுக்கோங்க. அடுத்த சூராவுக்கு போகிறதுக்கு முன்னாலும்